வணக்கம் மாணவர்களே, இன்றைய தினம் நாங்கள் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியின் தரம் 10 மாணவர்களுக்கான கணித பாட நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். அந்த வகையில் இதற்கு முன்னராக கடந்த 2 வகுப்புகளில் சதவீதம் என்னும் பாடத்தினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் அதற்கு அடுத்த பாடமாக இருக்கக்கூடிய சமன்பாடுகள் எனும் ஒரு பாடத்தினை இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். இந்த பாடத்தினை வழங்கும் நான் தம்பத்தின இலக்கு 3 பாடசாலையின் ஆசிரியர் விஜயசுந்தரம் சுகணேஸ்வரன். சமன்பாடுகள் எனும் பொழுது மாணவர்களுக்கு தெரிந்த ஒரு விடயமாகவே இருக்கின்றது. நீங்கள் தரம் 7 தொடர்ச்சியாக இந்த சமன்பாடுகள் எனும் பாடம் உங்களுடைய பாடப்பரப்பில் உள்ளடக்கப்பட்டு காணப்படுகின்றது. அந்த வகையில் சமன்பாடுகள் என்பது தொடர்பாக நீங்கள் ஒரு விளக்கத்தினை பெற்றிருப்பீர்கள். அதனை தொடர்ச்சியாக எவ்வாறு அதனுடைய தொடர்ச்சியான பயிற்சிகள் எவ்வாறு காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும், நீங்கள் தரம் 9 வகுப்பில் எளிய சமன்பாடுகளுக்கான தீர்வுகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பது தொடர்பாகவும், ஒருங்கமை சமன்பாட்டிற்கான அடிப்படையான விடயங்களை நீங்கள் அதில் காணக்கூடியதாக இருந்திருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் இதனுடன் சேர்த்து தரம் 10 பாடப்பகுதியில் நாங்கள் இருபடி சமன்பாடும் என ஒரு இருபடி சமன்பாடு சமன்பாடுகள் என்ற ஒரு விடயத்தினை மேலதிகமாக இன்றைய தினம் நாங்கள் இந்த பாடப்பகுதியினூடாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே சமன்பாடுகளை நாங்கள் 3 விதமாக இப்பாடப்பகுதியில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எளிய சமன்பாடு, ஒருங்கமை சமன்பாடு மற்றும் இருபடி சமன்பாடு. இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய விடயங்கள் உங்களுடைய தரம் 11 பாடப்பகுதியிலும் காணப்படுகின்றது. ஆகவே இதனை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்களே, சமன்பாடுகள் எனும் பாடத்தை பொறுத்தளவில் கல்வி பொதுதராதர சாதாரணதர பரீட்சையில் 10 புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு பகுதியினை கொண்டதாக காணப்படுகின்றது. ஆகவே இதனை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வதன் மூலம் நீங்கள் உங்களுடைய கணித பாட பரீட்சையில் சிறந்த புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் சமன்பாடுகள் எனும் பாடத்தின் 162 பக்கத்தில் உள்ள மீட்டட் பயிற்சிகளை ஒரு முறை நாங்கள் மீட்டி பார்ப்பதன் மூலம் இந்த பாடத்திற்குள் உள்நுழையலாம் என நாங்கள் நினைக்கின்றோம். அந்த வகையில் மாணவர்கள் உங்களுடைய 162 பக்கத்தின் கணித பாட பகுதி 1 புத்தகத்தின் தரம் 10 புத்தகத்தின் 162 பக்கத்தினை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் இருக்கக்கூடிய ஒரு சில வினாக்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். மேலதிகமாக இருக்கக்கூடிய வினாக்களை நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் விளக்கத்திற்கு செய்து அனுப்பக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் முதலாவது வினாவினை மாணவர்கள் எழுதி கொள்ளுங்கள். 2x^8 சமன் x^12 என நமக்கு தரப்பட்டிருக்கின்ற வினா காணப்படுகின்றது. இதனை நாங்கள் தீர்த்து எக்ஸிட்கான தீர்மானத்தினை பார்க்கக்கூடியதாக இருக்கும். முதலில் இங்கு 2x காணப்படுகின்றது. நாங்கள் சமன்பாடினை எடுத்துக்கொண்டால் சமன்பாட்டிற்கு இருபுறமும் நமக்கான பெறுமானங்கள் காணப்படுகின்றது. ஆகவே இடது பக்கத்தில் 2x^8 எனவும் வலது பக்கத்தில் x^12 எனவும் காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இங்கு தெரியாமல் இருக்கக்கூடிய கணியங்களை ஒரு பக்கமாக எடுத்துக்கொள்வதன் மூலம் அந்த தெரியாத கணியத்திற்கான பெறுமானங்களை நாங்கள் விலகுவாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் 2x^8 சமன் x^12 ஆக காணப்படுகின்றது. இதனை நாங்கள் 2x இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய சக எக்ஸ் ஆனது நாங்கள் 2x அதாவது வலது பக்கமாக இடது பக்கமாக நாங்கள் அதனை கொண்டு செல்லும் போது மறை எக்ஸ் ஆக மாறக்கூடியதாக இருக்கும். அதாவது 2x மறை எக்ஸ் சமன் 12, அதனை போன்று இடது பக்கமாக இருக்கக்கூடிய நேர் 8 அதாவது சக 8 நாங்கள் சமனுக்கு அந்த பக்கம் அதாவது வலது பக்கமாக நாங்கள் கொண்டு செல்லும் போது அதனை நாங்கள் சய 8 என நாங்கள் இட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள், ஏன் நாங்கள் இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸினை நாங்கள் இடது பக்கமாக அதாவது சமன்க்கு அந்த இடது பக்கமாக நாங்கள் கொண்டு செல்லும் போது மறையாக மாறும் என்றால், இந்த சக எக்ஸினை நாங்கள் இல்லாமாக்குவதற்காக சய எக்ஸினை இட்டுக் கொள்கின்றோம். ஆக இந்த பக்கம் நாங்கள் அதை இல்லாமாக்க இல்லாமலாக்குவதற்காக என்ன கணியத்தை இட்டோமோ அதேதை நாங்கள் வலது பக்கமாகவும், அதாவது இடது பக்கம் இடக்கூடிய அதே பெருமானத்தை வலது பக்கமாகவும், வலது பக்கம் இடக்கூடிய அதே பெருமானத்தை இடது பக்கமாகவும் நாங்கள் இட்டுக் கொள்வதன் மூலம் இந்த இரண்டு கணியங்களும் இல்லாமல் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை காணப்படும். அதற்காகவே நாங்கள் இந்த நேர் எக்ஸினை வலது பக்கமாக, வலது பக்கம் இருந்து இடது பக்கமாக கொண்டு செல்லும் போது மறை எக்ஸ் ஆகவும், அதனை போன்று இந்த நேர் எட்டு ஆக காணப்படக்கூடிய எண் வலது பக்கமாக கொண்டு செல்லும் போது, அதாவது நேர் எட்டினை இல்லாமலாக்குவதற்காக, அதாவது பூஜ்ஜியமாக மாற்றுவதற்காக நாங்கள் மறை எட்டினை இட்டுக் கொள்கின்றோம். அதனை போன்று சமனுக்கு வலது பக்கமாக நாங்கள் அதனை மேற்கொள்ள வேண்டும். ஆகவே மறை எட்டை நாங்கள் இட்டுக் கொள்ளக்கூடியதாகும். அதன் காரணமாகவே நாங்கள் வலது பக்கம் இருக்கக்கூடிய நேர் எட்டினை, இடது பக்கமாக இருக்கக்கூடிய நேர் எட்டினை நாங்கள் வலது பக்கமாக கொண்டு செல்லும் போது மறை எட்டாக மாறும். இது நீங்கள் கடந்த வகுப்பில், நீங்கள் அதாவது தரம் 7-8 ஆகிய வகுப்புகளில் இது தொடர்பான விளக்கங்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். இதன் காரணமாக நான் அதனை அவ்வாறு கூறக்கூடியதாக காணப்பட்டது. ஆகவே நீங்கள் மாணவர்கள் அதனை தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இரண்டு எக்ஸிலிருந்து நாங்கள் ஒரு எக்ஸினை கழிக்கும் போது எக்ஸினை, அதாவது ஒரு எக்ஸினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 12 நாங்கள் 8 கழிக்கும் போது நாங்கள் 4 விடையாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே எக்ஸிக்கான விடையாக நாங்கள் 4 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் இந்த கணக்கினை செய்திருப்பீர்கள். இருந்தாலும் மீட்டலாக ஒரு முறை நீங்கள் செய்து பார்ப்பது சிறந்ததாக காணப்படும். தொடர்ச்சியாக நாங்கள் சி கணக்கினை பார்ப்போமானால், 3வதாக இருக்கக்கூடிய சி கணக்கினை பார்ப்போமானால், 5x2 2 3 x ஆக காணப்படுகின்றது. இதனை நாங்கள், அதனை போன்றுதான் முதலில் அடைப்பினை நாங்கள் நீக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது 5x8 அதாவது மறை 8 சமன் 6, அதாவது 2 3 பெருக்கும் போது 6 எனவும், 2 அதாவது நேர் 2 மறை எக்ஸால் நாங்கள் பெருக்கும் போது மறை 2 எக்ஸையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இதற்கு முன்னரான வினாவில் பார்த்த அதே விடயத்தினை இங்கு நாங்கள் செலவிருக்கின்றோம். அதாவது மறை 2 ஆக இருக்கக்கூடிய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய மறை 2 நாங்கள் இடது பக்கமாக, அதாவது சமனுக்கு இடது பக்கமாக கொண்டு செல்லும் போதே நேர் 2 மாறக்கூடியது, 2x ஆக மாறும். அதனை போன்று மறை 8 ஆக இருக்கக்கூடியதை நாங்கள் சமனிற்கு வலது பக்கமாக கொண்டு செல்வோமானால் நேர் 8 மாறக்கூடியதாக இருக்கும். ஆகவே 5x நாங்கள் 2x கூட்டும் போது 7x நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதேவேளை 8 நாங்கள் 6 கூட்டும் போது 14 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 7x பெருமானமாக நாங்கள் 14 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே எக்ஸிட்கான பெருமானமாக நாங்கள் அந்த 14 7 வகுக்கும் போது எக்ஸிட்கான விடையாக நாங்கள் 2 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் எழுதி கொள்ளுங்கள். நான் கூறும்போதே இதனை நீங்கள் எழுதி கொண்டிருப்பீர்கள். எழுத முடியாத மாணவர்கள் நீங்கள் மீண்டும் மேலதிகமாக வரக்கூடிய பயிற்சிகளுக்கான வினாக்களை நீங்கள் எழுதி அதற்கான தீர்வினை நான் கூறும்போது நீங்கள் எழுதி கொண்டால் உங்களுக்கு அது விளங்கக்கூடியதாக இருக்கும், இலகுவாகவும் இருக்கும். தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பயிற்சிகளை நீங்கள் இதனை மையப்படுத்தி செய்யக்கூடியதாகவும் காணப்படும். மீண்டும் நான் சி அதாவது 3வது கணக்கினை மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன். மாணவர்கள் குறித்துக் கொள்ளுங்கள், நமக்கு தரப்பட்டிருக்கின்ற வினாவானது 5x மறை 8 சமன் 2 அடைப்பினுள் 3 மறை எக்ஸ் ஆக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் முதலில் இதனை அடைப்பினை நிவர்த்தி செய்யக்கூடியதாக காணப்படும். அதாவது 2 3 வகுக்கும் போது 6 மணிக்கும் பெருக்கும் போது 6 2 மறை எக்ஸால் பெருக்கும் போது மறை 2x நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் சமனிற்கு இடது பக்கமாக 5x8 எனவும், சமனிற்கு வலது பக்கமாக 6 அதாவது 2x ஆகவும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் முதல் கூறிய விடயத்தினை நோக்கும் போது இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய மறை இரண்டினை சமரிட்கு இடது பக்கமாக நாங்கள் கொண்டு செல்வோமானால் நேர் 2x ஆக மாறக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று இந்த மறை 8 காணப்படக்கூடியதை நாங்கள் சமரிட்கு வலதுபுறமாக கொண்டு செல்லும் போது நேர் 8 மாறக்கூடியதாக இருக்கும். ஆகவே 5x உடன் 2x நாங்கள் கூட்டும் போது 7x பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 6 8 நாங்கள் கூட்டும் போது 14 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 7x பெறுமானம் 14 இருக்கும். அதேவேளை எக்ஸிட்கான அதாவது தெரியாத கணியமாக இருக்கக்கூடிய எக்ஸினுடைய விடையினை நாங்கள் பார்ப்போமானால் அதனை 7 வகுக்கும் போது 2 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் குறித்து கொண்டிருப்பீர்கள். தொடர்ச்சியாக வரக்கூடிய வினாக்களுக்கு நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். நான் கூறும் சந்தர்ப்பத்தில் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு விலகுவாகவும் இருக்கும், விளங்கிக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். தொடர்ச்சியாக அதில் 4 வினா அதனை போன்றுதான் காணப்படுகின்றது. அதனை நீங்கள் செய்து எங்களுடைய வாட்ஸ்அப் விளக்கத்திற்கான அனுப்பக்கூடியதாக இருக்கும். நாங்கள் 5 வினாவாக இருக்கக்கூடிய இ வினாவினை பார்ப்போமானால் 4 மைனஸ் கழித்தல் 5 அடைப்பினுள் 3 மறை பி அடைப்பு மூடப்பட்டிருக்கின்றது சமன் 2 அடைப்பினுள் பி சய 1 இவ்வாறே வினா காணப்படுகின்றது. இதனை நாங்கள் முதலில் அடைப்பினை நிவர்த்தி செய்வதற்காக நாங்கள் 4 மறை 5 பெருக்கும் போது 15 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று மறை 5 நாங்கள் மறை பி ஆல் பெருக்கும் போது நேர் 5 பியினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 4 முதலில் எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக மறை 5 நேர் 3 பெருக்கும் போது மறை 15 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போன்று மறை 5 மறை 3 மணிக்கும் பி ஆல் பெருக்கும் போது நேர் 5 பியினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சமனிற்கு வலதுபுறமாக இடதுபுறமாக பார்த்தால் 2 பி ஆல் பெருக்கும் போது 2 பி எனவும் 2 மறை 1 பெருக்கும் போது மறை 2 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வலதுபுறமாக நாங்கள் பார்ப்போமானால் நேர் 4 காணப்படுகின்றது, மறை 15 காணப்படுகின்றது. ஆகவே இங்கு 4 முன்னதாக இருக்கக்கூடியது நேர், அதாவது சக 4. 15 முன் காணப்படக்கூடியது மறை 15, அதாவது சய 15. ஆகவே மாறுபட்ட அடையாளங்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதனை கழித்து பெரிய இலக்கத்தினுடைய அடையாளத்தை நாங்கள் இடக்கூடியதாக இருக்கும். அதாவது 15 4 கழித்து 15 பெரிதாக காணப்படுகின்றது. அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய அடையாளமாக மறையை நாங்கள் இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது 4 15 கழிக்கும் போது மறை 11 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போன்று 5 சக 5 சமன் 2 சய 2. ஆகவே அடுத்த படிமுறைக்கு நாங்கள் செல்வோமானால் மறை 11 இந்த மறை 11 நாங்கள் வலதுபுறமாக, அதாவது சமனிற்கு வலதுபுறமாக நாங்கள் கொண்டு செல்லும் போது நேர் 11 சக 11 மாறக்கூடியதாக இருக்கும். இந்த 5 சக 5 சமனிற்கு இந்த பக்கமாக இருக்கக்கூடிய, அதாவது வலது பக்கமாக இருக்கக்கூடிய 2 நாங்கள் சமனிக்கு இடதுபுறமாக நாங்கள் கொண்டு செல்லும் போது அது மறை 2 மாறக்கூடியதாக இருக்கும். ஆகவே 3 பெருமானமாக நாங்கள் 9 பெற்றுக்கொள்ளக்கூடியதாகும். அதாவது 2 முன்பதாக மறை அடையாளமும் 11 முன்பதாக நேர் அடையாளமும் இடப்பட்டிருக்கின்றது. ஆகவே மாறுபட்ட அடையாளங்களை கழித்து நாங்கள் பெரிய இலக்கத்தினுடைய அடையாளத்தை இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 11 2 கழிக்கும் போது 9 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 3 பெருமானம் 9 இருக்கும். அதேவேளை பியினுடைய பெருமானம் 3 காணக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் எஃப் வினாவினை பார்ப்போமானால் இரண்டில் எக்ஸ் சக 1 சமன் 3 ஆக காணப்படுகின்றது. ஆகவே இதில் நாங்கள் இந்த சக 1 காணப்படக்கூடிய ஒன்றினை நாங்கள் வலது புறமாக, அதாவது சமனுக்கு வலது புறமாக கொண்டு செல்லும் போது அது மறை ஒன்றாக மாறும். ஆகவே மூன்றிலிருந்து ஒன்னை நாங்கள், அதாவது ஒன்றை நாங்கள் கழிக்கும் போது இரண்டினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வலதுபுறமாக இடதுபுறமாக நாங்கள் பார்ப்போமானால் இரண்டில் எக்ஸ் ஆக காணப்படுகின்றது. ஆகவே இந்த எக்ஸினை இந்த இரண்டின வகுத்து கொண்டு காணப்படுகின்றது, வகுத்து கொண்டு காணப்படுகின்றது. அதனை நாங்கள் வலதுபுறமாக கொண்டு செல்லும் போது அது பெருக்கக்கூடிய சந்தர்ப்பமாக காணப்படும். அதாவது இரண்டை நாங்கள் இரண்டால் பெருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே எக்ஸிட்குரிய பெறுமானமாக நான்கை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் ஒரு விடயத்தினை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த இரண்டை சமனிற்கு வலதுபுறமாக கொண்டு செல்லும் போது, அதாவது வகுப்படக்கூடிய இரண்டை நாங்கள் சமனிற்கு வலதுபுறமாக கொண்டு செல்லும் போது பெருக்கப்படுவதற்கான காரணம், இந்த இரண்டு இன்குள் எக்ஸை, அதாவது இரண்டு வகுத்து கொண்டு இருக்கின்றது, அதனை பூஜ்ஜியமாக மாற்ற, அதாவது ஒன்றாக மாற்றுவதற்கு நாங்கள் அதனை இரண்டால் வகுக்க வேண்டும். ஆக தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் நாங்கள் சுருக்கக்கூடியதாக இருக்கும். அதே வேளையை நாங்கள் சமனிற்கு வலது புறமாகவும் செய்யக்கூடியதாக இருக்கும். அதன் காரணமாகவே நாங்கள் இந்த இரண்டு பிரிப்படக்கூடியதை வலது புறமாக கொண்டு செல்லும் போது பெருக்கப்படக்கூடியதான ஒரு இலகுவான வழியினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே எக்ஸிட்கான விடையாக நாங்கள் நாளினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக மாணவர்களை நாங்கள் மேலும் ஒரு மெட்ரிக் பயிற்சியினுடைய ஒரு பயிற்சி வினாவினை பார்க்க இருக்கின்றோம். அதாவது எய்ச் வினாவினை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எய்ச் வினாவானது இவ்வாறு தரப்படுகின்றது. மூன்று மறை இரண்டு எக்ஸில் ஐந்தில் இரண்டு எக்ஸ் சமன் ஒன்று. மாணவர்கள் எழுதிக் கொள்ளுங்கள். மூன்று மறை ஐந்தில் இரண்டு எக்ஸ் சமன் ஒன்று. இதனையும் நாங்கள் முதலில் செய்த வினாவினை மையமாக வைத்து இதனை நாங்கள் இலகுவாக செய்து கொள்ளலாம். அதாவது இந்த மூன்றிற்கு முன்னதாக, அதாவது மூன்றிற்கு முன்னால் இருக்கக்கூடிய அடையாளமாக சக, அதாவது நேர் காணப்படுகின்றது. அதனை நாங்கள் சமனிற்கு வலது புறமாக நாங்கள் கொண்டு செல்லும் போது மறை மூன்றாக மாறக்கூடியதாக இருக்கும். ஆகவே அடுத்த படிமுறைகள் நாங்கள் எழுதும் போது ஐந்தில் மறை ரெண்டு சமன் ஒன்று மறை மூன்று என நாங்கள் எழுதிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் எழுதிக் கொள்ளுங்கள். ஐந்தில் மறை ரெண்டு எக்ஸ் சமன் ஒன்று சய மூன்று. ஆகவே நான் முதலில் கூறிய விடயத்தை நீங்கள் ஞாபகம் வைத்திருப்பீர்கள். ஒன்றிலிருந்து மூன்றை நாங்கள் கழிக்கும் போது மறை ரெண்டினை விடையாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஐந்தில் மறை ரெண்டு எக்ஸ் சமன் மறை ரெண்டு ஆக காணப்படுகின்றது. ஆகவே இந்த வகுத்தலாக இருக்கக்கூடிய ஐந்தினை நாங்கள் சமனிற்கு வலது புறமாக கொண்டு செல்லும் போது பெருக்கலாக அதனை நாங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏன் நாங்கள் பெருக்கலாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு விடயத்தினை நான் உங்களுக்கு இதற்கு முன்னராக கூறியிருந்தேன். ஆகவே மறை இரண்டை நாங்கள் ஐந்தால் பெருக்கும் போது மறை பத்தினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே வலது புறமாக மறை பத்தினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இடது புறமாக நாங்கள் பார்த்தோமானால் மறை இரண்டு எக்ஸ் காணப்படுகின்றது. ஆகவே இந்த எக்ஸினுடைய பெருமானத்தை காண வேண்டும் என்றால் நாங்கள் இந்த மறை இரண்டை மறை இரண்டால் வகுக்க வேண்டும். அதனை போன்று இந்த சமனித்து வலது புறமும் அதே வேளையை நாங்கள், அதாவது மறை இரண்டால் அதனை நாங்கள் வகுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே மறை இரண்டையும் மறை இரண்டையும் நாங்கள் இலகுவாக வகுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று மறை பத்தை நாங்கள் மறை இரண்டால் வகுக்கும் போது நேர் ஐந்தை நாங்கள் எக்ஸிட்கான விடையாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் இதனை எழுதி கொண்டிருப்பீர்கள். தெளிவாக எழுதி கொள்ளுங்கள். நீங்கள் இதனை தெளிவாக விளங்கிக் கொள்வதன் மூலம்தான் தொடர்ச்சியாக வரக்கூடிய பயிற்சிகளை நீங்கள் இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். இதில் ஏதேனும் பிரச்சனைகள் காணப்படுமாயின் நீங்கள் தொடர்ச்சியாக அதனை மேற்கொண்டு செல்வதில் சிரமங்கள் காணப்படும். ஆகவே மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இலகுவாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது, காணப்படுகின்றது இந்த சமன்பாடுகள் பயிற்சி. தொடர்ச்சியாக நாங்கள் மேலும் ஒரு வினாவினை பார்க்க இருக்கின்றோம். அதாவது ஐ, அதாவது இறுதி வினாவினை பார்க்க இருக்கின்றோம். இறுதி வினாவினை மாணவர்கள் எழுதி கொள்ளுங்கள். இரண்டில் எக்ஸ் சக ஒன்று சக நாலில் எக்ஸ் சக மூன்று சமன் ரெண்டில் ஒன்று. ஆகவே மாணவர்கள் இதனை நாங்கள் செய்வதற்கு முன்பதாக நாங்கள் இதனை ஒரு பின்னமாக காணப்படுகின்றது. பின்னத்தினுடைய பகுதி எண்ணாக இரண்டும் நாலும் காணப்படுகின்றது, அதாவது நான்கும் காணப்படுகின்றது. ஆகவே இதனை நாங்கள் பகுதி எண்களை முதலில் நாங்கள் சமப்படுத்த வேண்டும். சமப்படுத்துவதற்காக நீங்கள் இதற்கு உணரான வகுப்புகளில் பார்த்திருப்பீர்கள். பகுதி எண்களை சமப்படுத்துவதற்காக நாங்கள் பொது மடங்குகளின் சிறியதை காண வேண்டும். அதாவது போம சியை நாங்கள் காண வேண்டும். ஆகவே இரண்டிற்கும் நான்கிற்கும் நாங்கள் பொது மடங்கில் சிறியது அதாவது போம சியை கண்டோமானால் நான்கினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த நான்கினை இரண்டால் வகுக்கும் போது இரண்டினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த இரண்டால் நாங்கள் எக்ஸ் ஆக ஒன்றினை பெருக்க வேண்டும். அதனை போன்று நான்கை நான்கால் நாங்கள் வகுக்கும் போது ஒன்றினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த ஒன்றினை நாங்கள் எக்ஸ் ஆய மூன்றால் அதாவது ஒன்றை நாங்கள் எக்ஸ் ஆய மூன்றால் அது எக்ஸ் ஆய மூன்றை நாங்கள் ஒன்றால் பெருக்க வேண்டும். ஆகவே இரண்டை எக்ஸால் பெருக்கும் போது இரண்டு எக்ஸ் என நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒன்றை நாங்கள் இரண்டால் பெருக்கும் போது சக இரண்டினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று எக்ஸை நாங்கள் ஒன்றால் பெருக்கும் போது ஒரு எக்ஸ் அல்லது எக்ஸ் என நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று நேர் ஒன்றால் நாங்கள் மறை மூன்றை பெருக்கும் போது மறை மூன்றினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு பகுதி எண்ணாக நாலு காணப்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஆக ரெண்டு எக்ஸ் ஆக ரெண்டு சக எக்ஸ் ஆக எக்ஸ் சக மூன்று என காணப்படும் விடயத்தை நாங்கள் இலகுவாக சுருக்கிக் கொள்ளலாம். அதாவது இரண்டு எக்ஸுடன் நாங்கள் ஒரு எக்ஸினை கூட்ட வேண்டும். ஆகவே மூன்று எக்ஸ் என பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று சக இரண்டுடன் மறை மூன்றை நாங்கள் கழிக்கும் போது நாங்கள் மறை ஒன்றினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே மூன்று எக்ஸ் சய ஒன்று இன் கீழ் நாங்கள் நான்கினை அதாவது பகுதியனாக இருக்கக்கூடிய நான்கினை இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று சாமனிற்கு வலது புறமாக நாங்கள் பார்த்தோம் என்றால் இரண்டில் ஒன்றினை நாங்கள் இட்டுக்கொண்டோம். அது இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாங்கள் இதனை நாங்கள் குறுக்கு பெருக்கம் எனும் ஒரு விடயத்தினை பார்த்திருப்போம். அதாவது வலது பக்கம் இருக்கக்கூடிய பகுதி எண்ணை இடது பக்கம் இருக்கக்கூடிய தொகுதி எண்ணால் பெருக்க வேண்டும். அதனை போன்று இடது பக்கம் இருக்கக்கூடிய பகுதி எண்ணை வலது பக்கம் இருக்கக்கூடிய தொகுதி எண்ணை நாங்கள் பெருக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இரண்டை அதாவது இரண்டில் ஒன்று என்றும் வலது பக்கத்தில் காணப்படக்கூடிய அந்த இரண்டால் நாங்கள் இந்த இடது பக்கத்தில் காணப்படக்கூடிய தொகுதியாக இருக்கக்கூடிய அதாவது தொகுதி எண்ணாக இருக்கக்கூடிய மூன்று எக்ஸ் சய ஒன்றினை நாங்கள் இரண்டால் பெருக்க வேண்டும். அதனை போன்று வலது பக்கத்தில் தொகுதி எண்ணாக இருக்கக்கூடிய ஒன்றை நாங்கள் இடது பக்கத்தின் பகுதி எண்ணாக இருக்கக்கூடிய நான்கால் பெருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஒன்றை நாங்கள் நான்கால் பெருக்கும் போது நான்கினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று மூன்று எக்ஸ் சய ஒன்றை நாங்கள் இரண்டால் பெருக்கும் போது மூன்று எக்ஸை நாங்கள் இரண்டால் பெருக்கும் போது ஆறு எக்ஸ் எனவும் மறை ஒன்றை நாங்கள் இரண்டால் பெருக்கும் போது இரண்டு எனவும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதனை நாங்கள் அதாவது நேர் இரண்டை நாங்கள் சமனிற்கு வலது புறமாக கொண்டு செல்லும் போது மறை இரண்டை நாங்கள் சமனிற்கு வலது புறமாக கொண்டு செல்லும் போது நேர் இரண்டாகவும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நான்குடன் இரண்டை நாங்கள் கூட்டும் போது ஆறினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஆறு எக்ஸ் சமன் ஆறு என நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே எக்ஸிற்கான விடையாக நாங்கள் ஆறை ஆறால் வகுக்கும் போது ஒன்றினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே எக்ஸிற்கான விடையாக நாங்கள் ஒன்றினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் இதனை எழுதி கொள்ளுங்கள். நான் கூறும்போதே நீங்கள் எழுதியிருப்பீர்கள். அவ்வாறு எழுதுவது உங்களுக்கு சிறந்ததாக காணப்படும். மேலும் மாணவர்கள் நாங்கள் இந்த சமன்பாடுகள் பாடத்தின் 5-15-1 பயிற்சியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான தீர்வுகளை எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். இதனை நாங்கள் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனை கொண்டு நான் மேலதிகமாக இருக்கக்கூடிய வினாக்களை நீங்கள் செய்து எங்களுக்கு அனுப்பக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் 15-1 பயிற்சியில் முதலில் நமக்கு இரண்டு வசன கணக்குகள் காணப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் அதற்கான சமன்பாடை உருவாக்கி அதற்கான தீர்வினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது முதலாவதாக நாங்கள் இதில் இருக்கக்கூடிய வினாவினை பார்ப்போமானால் மாணவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். 165 பக்கத்தில் இருக்கின்றது. 15-1 பயிற்சியின் முதலாவது வினாவினை பார்த்துக் கொள்ளுங்கள். இலகுவான ஒரு வினா, மாணவர்கள் அதனை நீங்கள் இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். இதில் ஒரு விடயம் என்னவென்றால் சமன்பாடினை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதில் சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ளலாம், அதற்கான தீர்வினை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதனை பார்க்க இருக்கின்றோம். இந்த வகையில் வினாவினை பார்த்து கொள்ளுங்கள் மாணவர்களே. ஒரு தந்தை ₹270 தனது பிள்ளைகளுக்கு சமனாக பகிர்ந்தளித்தார். இப்பொழுது ஒருவர் பெற்ற பணம் ₹45 ஆகும். அவரது பிள்ளைகளின் எண்ணிக்கை எக்ஸ் என கொண்டு உருவாக்கும் ஒரு சமன்பாட்டை உருவாக்குக. சமன்பாட்டை தீர்ப்பதன் மூலம் அவரது பிள்ளைகளின் எண்ணிக்கையை காணுக. மாணவர்கள் உதாரணமாக இவ்வாறு வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வீட்டில் தந்தை ₹100 இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பகிர்ந்தளிக்கும் போது ஒரு பிள்ளைக்கு ₹20 கிடைக்கின்றது என நாங்கள் நினைத்துக் கொண்டால் இருக்கக்கூடிய பிள்ளைகளின் எண்ணிக்கை எவ்வளவாக இருக்கும்? 5 ஆக இருக்கும். அதாவது 100 நாங்கள் ஒரு பிள்ளைக்கு கிடைத்த பெறுமதியால் நாங்கள் பெருக்குவதன் மூலம் வகுப்பதன் மூலம் நாங்கள் பிள்ளைகளின் எண்ணிக்கையை இலகுவாக நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அதனை நாங்கள் நிலவில் வைத்துக் கொண்டுதான் இந்த வினாவினையும் நாங்கள் செய்ய வேண்டும். இதில் நாங்கள் முதலாவதாக ஒரு சமன்பாடினை உருவாக்க வேண்டும். அதாவது ₹270 பிள்ளைகளின் எண்ணிக்கையால் வகுத்தால் ஒரு பிள்ளைக்கு கிடைக்கக்கூடிய பணம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இங்கு தந்தை மொத்தமாக வைத்திருந்த பணமாக ₹270 காணப்படுகின்றது. பிள்ளைகளின் எண்ணிக்கை இங்கு நமக்கு தெரியாது என்பதால் அதனை நாங்கள் எக்ஸ் என கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே 270 நாங்கள் எக்ஸால் வகுக்கும் போது நாங்கள் ஒரு பிள்ளைக்கான பெறுமானமாக அதாவது ₹45 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இதன் மூலம் ₹270 எக்ஸால் வகுக்கும் போது ₹45 அதாவது 270 எக்ஸால் வகுத்தல் சமன் ₹45 என நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த 270 கீழ் எக்ஸ் அதாவது எக்ஸை நாங்கள் வலதுபுறமாக கொண்டு செல்லும் போது வகுப்படுகின்றது. சமனுக்கு வலதுபுறமாக செல்லும் போது பெருக்கப்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே 45 நாங்கள் எக்ஸால் பெருக்கும் போது 270 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த எக்ஸினுடைய பெருமானத்தை நாங்கள் காண வேண்டும் என்றால் அந்த பெருக்கப்படக்கூடிய 45 270 அந்த 45 வகுக்க வேண்டும். ஆகவே 270 45 வகுக்கும் போது பிள்ளைகளின் எண்ணிக்கையாக அதாவது எக்ஸினுடைய பெருமானமாக நாங்கள் 6 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை நான் சமன்பாடை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்று நான் கூறுகின்றேன். மீண்டும் ஒரு முறை மாணவர்கள் குறித்துக் கொள்ளுங்கள். 270 கீழ் அதாவது எக்ஸில் 270 எக்ஸில் 270 சமன் 45. ஆகவே இந்த எக்ஸ் வகுப்படக்கூடியது பெருக்கப்படக்கூடியதாக மாறும். ஆகவே 45 நாங்கள் எக்ஸால் பெருக்கும் போது 45 எக்ஸ் என நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 45 எக்ஸ்கான பெருமானமாக 270 காணப்படுகின்றது. ஆகவே எக்ஸிற்கான பெருமானத்தை நாங்கள் காண வேண்டும் என்றால் அந்த 45 270 நாங்கள் வகுக்க வேண்டும். ஆகவே 270 நாங்கள் 45 வகுக்கும் போது எக்ஸிற்கான விடையாக நாங்கள் 6 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் அதில் இருக்கக்கூடிய இரண்டாவது வினாவை நீங்கள் அவ்வாறே செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்களே அதற்கான சமன்பாடை உருவாக்கி செய்து நிகழ்ச்சியின் இறுதிகள் வழங்கப்படும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களுடைய வினாக்களை எங்களுடன் பாடசாலையுடைய பெயரினுடன் எங்களுக்கு அனுப்பக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக மாணவர்கள் நாங்கள் இந்த மூன்றாவது வினாவிற்கு செல்வோமானால் மாணவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். 166 பக்கத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது வினாவில் ஒரு சில வினாக்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வினாக்களுக்கான விளக்கங்களை நான் வழங்குவதன் மூலம் மேலதிகமாக இருக்கக்கூடிய பயிற்சிகளை நீங்கள் இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். அதில் நாங்கள் முதலாவது வினாவை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். அதாவது எம்இல் 5 சக எம்இல் 2 சமன் 2:1 ஆக பகுதி எண்கள் சமனாக இருக்கின்றக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் இரண்டையும் நாங்கள் நேரடியாக கூட்டக்கூடியதாக இருக்கும். அதாவது எம்இல் எக்ஸில் எம்இல் 5 2 நாங்கள் கூட்டும்போது இதழினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆக எம்இல் 7 சமன் 2:1. ஆகவே நான் இதனை முதலில் நான் கூறிய அதே விடயத்தை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது குறுக்கு பெருக்கம் எனும் ஒரு விடயத்தினை நீங்கள் ஞாபகம் வைத்து அதாவது வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி எண்ணை இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதி எண்ணாலும் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி எண்ணை வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதியினாலும் நாங்கள் பெருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு காணப்படக்கூடிய 2 நாங்கள் 7 பெருக்க வேண்டும். எம்ஐ நாங்கள் ஒன்றால் பெருக்க வேண்டும். ஆக இரண்டை நாங்கள் ஏழால் பெருக்கும் போது பதினாலையும் ஒன்றை நாங்கள் எம்மால் பெருக்கும் போது எம்மினையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே எம்மிற்கான பெருமானமாக நாங்கள் பதினாலினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலும் இரண்டாவது வினா மூன்றாவது வினா என்பன தொடர்ச்சியாக அவ்வாறே காணப்படுகின்றது. நாங்கள் அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமானால் மாணவர்கள் எழுதி கொள்ளுங்கள், எஃப் கணக்கினை பார்த்துக் கொள்ளுங்கள். எஃப் கணக்கினை பார்த்துக் கொள்ளுங்கள், மாணவர்கள் எழுதி கொள்ளுங்கள். எக்ஸ் அக ரெண்டில் மூன்று, எக்ஸ் அக ரெண்டில் மூன்று சமன் ஏழில் மூன்று, எக்ஸ் அக ரெண்டில் மூன்று சமன் ஏழில் மூன்று. ஆகவே இங்கு பகுதியனாக இருக்கக்கூடிய வலது பக்கத்தின் பகுதியனாக இருக்கக்கூடிய ஏழை நாங்கள் இடது பக்கத்தின் தொகுதியனாக இருக்கக்கூடிய மூன்றால் பெருக்க வேண்டும். ஆகவே ஏழை நாங்கள் மூன்றால் பெருக்கும் போது 21 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று இந்த இடது பக்கத்தின் பகுதியனாக இருக்கக்கூடிய எக்ஸ் அக இரண்டை வலது பக்கத்தின் தொகுதியனாக இருக்கக்கூடிய மூன்றால் நாங்கள் பெருக்க வேண்டும். ஆகவே எக்ஸை மூன்றால் நாங்கள் பெருக்கும் போது 3x எனவும், மூன்றை நாங்கள் இரண்டால் பெருக்கும் போது 6 எனவும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் எழுதி கொள்ளுங்கள், நான் கூறும் போதே நீங்கள் எழுதிக் கொள்வீர்கள், உங்களுக்கு விளங்கிக் கொள்வது மிகவும் அழகுவானதாக இருக்கும். ஆகவே மூன்றை நாங்கள் எக்ஸால் பெருக்கும் போது 3x எனவும், மூன்றை நாங்கள் இரண்டால் பெருக்கும் போது 6 அதாவது சக 6 எனவும் நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய சக 6னை நாங்கள் இடது பக்கம் சமனுக்கு இடது பக்கமாக கொண்டு செல்லும் போது அது மறை 6 மாறக்கூடியதாக இருக்கும். ஆக 21 6னை நாங்கள் கழிக்கும் போது 3x நாங்கள் 15 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 15 நாங்கள் 3 வகுக்கும் போது எக்ஸிட்கான விடையாக நாங்கள் 5 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒருமுறை பகுதியனாக இருக்கக்கூடிய 7 நாங்கள் தொகுதியனாக இருக்கக்கூடிய 3 நாங்கள் பெருக்கும் போது 21 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இடது பக்கத்தின் உள்ள பகுதியனாக இருக்கக்கூடிய எக்ஸாக 3 நாங்கள் வலது பக்கத்தின் தொகுதியனாக இருக்கக்கூடிய 3 வகுக்கும் போது 3x 6 என நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த 21 வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய சக 6னை சமனிற்கு இடது பக்கமாக கொண்டு செல்லும் போது மறை 6 மாறும். ஆக 21 6 நாங்கள் கழிக்கும் போது 15 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 3x விடையாக நாங்கள் 15 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே எக்ஸிட்கான விடையாக நாங்கள் 5 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக ஐ வினாவினை பார்ப்போமானால் மாணவர்கள் எழுதிக் கொள்ளுங்கள், எக்ஸ் அய 3 சமன் எக்ஸ் அக 8 3, எக்ஸ் அய 3 சமன் எக்ஸ் அக 8 3. ஆகவே இந்த வலது பக்கத்தின் பகுதியனாக இருக்கக்கூடிய எக்ஸ் அக 8 இடது பக்கத்தின் தொகுதியனாக இருக்கக்கூடிய 2 நாங்கள் பெருக்க வேண்டும். அதனை போன்று இடது பக்கத்தின் பகுதியனாக இருக்கக்கூடிய எக்ஸ் அய 3 வலது பக்கத்தின் தொகுதியனாக இருக்கக்கூடிய 3 நாங்கள் பெருக்க வேண்டும். ஆகவே 2 நாங்கள் எக்ஸால் பெருக்கும் போது 2x எனவும், 8 நாங்கள் 2 பெருக்கும் போது 16 எனவும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இடது பக்கத்தில். வலது பக்கமாக நாங்கள் பார்ப்போமானால் 3 எக்ஸ் அய 3 பெருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் எக்ஸை 3 பெருக்கும் போது 3x எனவும், மறை 3 நாங்கள் பெருக்கும் போது மறை 9 எனவும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த முதலில் நாங்கள் செய்த அதே விடயத்தினை நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மறை 9 வலது பக்கமாக இருப்பதை நாங்கள் இடது பக்கமாக கொண்டு செல்லும் போது நேர் 9 மாறக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று இந்த இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய 2x நாங்கள் வலது பக்கமாக கொண்டு செல்லும் போது அது மறை 2x ஆக மாறும். ஆகவே 3x 2x நாங்கள் கழிக்கும் போது 1x பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 16 நாங்கள் 9 கூட்டும் போது விடையாக 25 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே எக்ஸிட்கான விடையாக நாங்கள் 25 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒருமுறை இந்த வினாவிடை மீண்டும் ஒருமுறை கூறுகின்றேன், மாணவர்கள் எழுதிக் கொள்ளுங்கள், எக்ஸில் மூன்றில் இரண்டு சமன் எக்ஸ் அக 8 3. ஆகவே இந்த வலது பக்கத்தின் தொகுதியனாக பகுதியனாக இருக்கக்கூடிய எக்ஸ் அய 3 வலது பக்கத்தின் தொகுதியனாக இருக்கக்கூடிய 3 பெருக்க வேண்டும். வலது பக்கத்தின் பகுதியனாக இருக்கக்கூடிய எக்ஸ் அக 8 இடது பக்கத்தின் தொகுதியனாக இருக்கக்கூடிய 2 நாங்கள் பெருக்க வேண்டும். ஆகவே 2 நாங்கள் எக்ஸை பெருக்கும் போது 2x எனவும், 2 நாங்கள் 8 பெருக்கும் போது 18 எனவும், 16 எனவும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வலது புறமாக நாங்கள் பார்ப்போமானால் எக்ஸை 3 பெருக்கும் போது 3x எனவும், மறை மூன்றை நாங்கள் மூன்றால் பெருக்கும் போது மறை ஒன்பதையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே பதினாறுடன் இந்த மறை ஒன்பதினை வலதுபுறமாக நாங்கள் கொண்டு செல்லும் போது நேர் ஒன்பதாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று இந்த மூன்று, அதாவது 3x வலதுபுறத்தில், மன்னிக்கவும், இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய மறை 2x நாங்கள் வலதுபுறமாக கொண்டு செல்லும் போது மறை 2x ஆக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 3x இருந்து நாங்கள் 2x கழிக்கும் போது 1x நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த 16 நாங்கள் 9 கூட்டும் போது 25 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த 15:1 பயிற்சியின் 3வது வினாவில் மேலும் ஒரு வினாவினை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் மாணவர்கள் எழுதி கொள்ளுங்கள், கே கணக்கினை பார்த்துக் கொள்ளுங்கள். x2 5 சக x2 3 2. ஆகவே இங்கு பகுதி எண்கள் சமனாக காணப்படுகிறது, அதாவது x2 ஆக காணப்படுகின்றது. ஆகவே தொகுதி எண்களை நாங்கள் நேரடியாக கூட்டக்கூடியதாக இருக்கும். ஆகவே 5 நாங்கள் 3 கூட்டும் போது 8 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் எழுதி கொள்ளுங்கள், x2 5 3 நாங்கள் கூட்டும் போது 2 ஆக காணப்படுகின்றது. ஆகவே மாணவர்கள் உங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம், எந்த ஒரு எண்ணிற்கும் பகுதி எண்ணாக ஒன்று, எந்த ஒரு தொகுதி எண்ணிற்கும் பகுதி எண்ணாக ஒன்று காணப்படுகின்றது. ஆகவே 1 2 அதாவது 2 1 ஆக காணப்படுகின்றது. ஆகவே இந்த வலது பக்கத்தில் 2 1 காணப்படுகின்றது. இடதுபுறமாக நாங்கள் பார்ப்போமானால் 8x2 ஆக காணப்படுகின்றது. ஆகவே இந்த 8x2 இந்த x2 நாங்கள் வலது பக்கத்தின் தொகுதி எண்ணாக இருக்கக்கூடிய 2 பெருக்க வேண்டும். அதனை போன்று வலது புறத்தின் தொகுதி எண்ணாக காணப்படக்கூடிய, மன்னிக்கும், பகுதி எண்ணாக காணப்படக்கூடிய 1 நாங்கள் தொகுதி எண்ணினுடைய 8 நாங்கள் பெருக்க வேண்டும். ஆகவே 1 நாங்கள் 8 பெருக்கும் போது 8 எனவும், 2 நாங்கள் x பெருக்கும் போது 2x எனவும், 2 நான் x2 வகுக்கும் போது 4 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே வலது புறமாக 2x4 எனவும், இடதுபுறமாக 8 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த வலது புறமாக இருக்கக்கூடிய மறை 4 நாங்கள் இடதுபுறமாக கொண்டு செல்லும் போது நேர் 8 மாறும். ஆகவே 8 நாங்கள் 4 கூட்டும் போது 12 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 2x விடையாக நாங்கள் 12 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே எக்ஸிட்கான விடையாக நாங்கள் 6 இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் எழுதி கொண்டிருப்பீர்கள். மீண்டும் ஒரு முறை நான் கூறுகின்றேன், இந்த பகுதி எண்கள் சமனாக காணப்படுகின்றது, x2 x2 என காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் தொகுதி எண்களை நேரடியாக கூட்டக்கூடியதாக இருக்கும். 5 நாங்கள் 3 கூட்டும் போது 8 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே x2 8 2 ஆக காணப்படுகின்றது. ஆகவே எந்த ஒரு எண்ணிற்கும் பகுதி எண்ணாக 1 காணப்படுகின்றது. ஆகவே 2 1 என நாங்கள் இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் முதலில் கூறிய விடயம், இந்த பகுதி எண்ணை வலது பக்கத்தினுடைய பகுதி எண்ணால் இடது பக்கத்தின் தொகுதி எண்ணையும், இடது பக்கத்தினுடைய பகுதி எண்ணால் வலது பக்கத்தினுடைய தொகுதி எண்ணையும் நாங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே 1 நாங்கள் 8 பெருக்கும் போது 8, 2 நாங்கள் x2 அல்லது x2 நாங்கள் 2 பெருக்கும் போது 2x மறை 4 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இடது பக்கத்தின், மன்னிக்கும், வலது பக்கத்தின் இருக்கக்கூடிய மறை 4 நாங்கள் இடதுபுறமாக கொண்டு செல்வோமானால் அது நேர் 4 மாறக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் 8 4 கூட்டும் போது 12 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 2x முறையாக நாங்கள் 12 பெற்றுக் கொள்வோம். ஆகவே எக்ஸிட்கான விடையாக நாங்கள் 12 2 வகுக்கும் போது 6 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலும் இந்த பயிற்சியினுடைய, அதாவது இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி வினாவாக நாங்கள் பார்க்க இருப்பது என் வினாவினை பார்த்துக் கொள்வோம். மாணவர்கள் இந்த வினாவுடன் நிகழ்ச்சி நிறைவு பெறும். ஆகவே மாணவர்கள் மேலதிகமாக இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த பயிற்சிகளை, அதாவது மீட்டட் பயிற்சியினுடைய எஞ்சிய வினாக்களையும், 15:1 பயிற்சியில் இருக்கக்கூடிய வசன கேள்வியில் இருக்கக்கூடிய ஒரு வினாவினையும், இந்த 3வது வினாவில் இருக்கக்கூடிய நான் கூறிய வினாக்கள் தவிர, அல்லது நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தின விழாக்கள் தவிர ஏனைய வினாக்களை நீங்கள் எங்களுக்கு செய்து வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பக்கூடியதாக இருக்கும். வாட்ஸ்அப் இலக்கத்தை மாணவர்கள் குறித்துக் கொள்ளுங்கள்,
0771 17 50 17 50 85 மீண்டும் ஒருமுறை 0771 175 8 50. மாணவர்கள், நாங்கள் இறுதி வினாவிற்கு செல்ல இருக்கின்றோம். மாணவர்கள், இறுதி வினாவினை பார்த்துக் கொள்ளுங்கள். 2x 1 1 2x 3 4 சமன் 0 என நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இங்கு பகுதி எண்கள் சமன் இல்லாமல் காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் அதற்கான பொது மடங்குகளின் சிறியது, அதாவது போமசியை நாங்கள் பார்ப்போமானால், இந்த எக்ஸ் அக மூன்றிற்கும் எக்ஸ் அக மூன்றிற்குமான போமசியாக நாங்கள் 2x 3 x 3 நாங்கள் இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த போமசியாக இருக்கக்கூடிய எக்ஸ் அக மூன்றை நாங்கள் x3 வகுக்கும்போது மீதமாக நாங்கள் x3 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த x3 தொகுதியனாக இருக்கக்கூடிய 1 நாங்கள் பெருக்க வேண்டும். அதனை போன்று 2x 3 x 3 எனும் போமசியில் நாங்கள் 3 வகுக்கும் போது மீதமாக இருக்கக்கூடியது 2x 3 அதை நாங்கள் 4 பெருக்க வேண்டும். ஆகவே இதனை நாங்கள் x ஐ 1 x ஆல் பெருக்கும் போது எக்ஸ் எனவும், 3 x ஆல் நாங்கள் பெருக்கும் போது 3 எனவும், சக 4 நாங்கள் 2 x ஆல் பெருக்கும் போது 8 x எனவும், 3 அதாவது மறை 3 நாங்கள் நேர் 4 பெருக்கும் போது மறை 12 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பகுதி எண்ணாக 2x 3 x 3. ஆகவே இந்த பகுதி எண்ணை நாங்கள் வலது புறம் இருக்கக்கூடிய தொகுதி எண்ணாக இருக்கக்கூடிய 0 பெருக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய விடையாக 0 பெறப்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே எந்த ஒரு எண்ணையும் அல்லது எந்த ஒரு கணியத்தையும் நாங்கள் 0 பெருக்கும் போது நமக்கு விடையாக 0 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய எக்ஸுடன் நாங்கள் 8x கூட்ட வேண்டும். ஆகவே எக்ஸுடன் நாங்கள் 8x கூட்டும் போது 9x நாங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று நேர் 3 நாங்கள் மறை 12 கழிக்கும் போது மறை 9 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள், ஞாபகம் இருக்கும், உங்களுக்கு மாறுபட்ட அடையாளங்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கழித்து பெரிய இலக்கத்தினுடைய அடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 9x 9 0 என நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தற்பொழுது இந்த மறை 9 இருக்கக்கூடியதை நாங்கள் வலது புறமாக கொண்டு செல்வோமானால் அது நேர் 9 மாறக்கூடியதாக இருக்கும். ஆகவே 9x விடையாக 9 காணப்படுகின்றது. ஆகவே எக்ஸிற்கான விடையாக 9 நாங்கள் 9 வகுக்க வேண்டும். ஆகவே வகுப்பதன் மூலம் எக்ஸிற்கான விடையாக நாங்கள் 1 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே மாணவர்கள், இன்றைய தினம் சமன்பாடுகள் எனும் பாடத்தின் எளிய சமன்பாடுகளில் தரம் 10 உள்ள வினாக்களுக்கான தீர்வுகளை நாங்கள் பார்த்திருப்போம். எனும் தொடர்ச்சியாக வருகின்ற வகுப்புகளில் நாங்கள் இதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒருங்கமை சமன்பாடு மற்றும் இருபடி சமன்பாடுகளுக்கான முறைகளை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த வகுப்பில் நாங்கள் படித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும், கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே மாணவர்கள், இந்த பயிற்சியினை எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு செய்து அனுப்புங்கள். மாணவர்கள், மிகவும் பாதுகாப்பாக இருங்கள். முகக்கவசத்தினை பேணிக் கொள்ளுங்கள். சமூக இடைவெளிகளை நாங்கள் சரியாக இருக்கக்கூடிய வகையில் நாங்கள் சமூக இடைவெளிகளை நாங்கள் பேணக்கூடியதாக இருக்கும். முகக்கவசங்களை தொடர்ச்சியாக இட்டுக் கொள்ளுங்கள். கைகளை நன்றாக கழுவிக் கொள்ளுங்கள். பாதுகாப்பாக இருப்பதன் மூலம் நம்மை நாமும் நமது சுற்றத்தையும் நம்மளால் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே அவதானத்துடன் இருங்கள் மாணவர்கள், மிகவும் பாதுகாப்பாக இருங்கள். தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் சந்திக்கும்